ஆண்டவர் இல்லம் வந்திடுவோம், அவர் அன்பினில் நனைந்திடுவோம். இறைகுலமாய் நாம் இணைந்திடுவோம், இறையாட்சியில் மலர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லம் வந்திடுவோம், அவர் அன்பினில் நனைந்திடுவோம். இறைகுலமாய் நாம் இணைந்திடுவோம், இறையாட்சியில் மலர்ந்திடுவோம். வருக வருக இறைகுலமே என்றும் பெருக நிறையருளே. வருக வருக இறைகுலமே என்றும் பெருக நிறையருளே. ஆண்டவர் இல்லம் வந்திடுவோம், அவர் அன்பினில் நனைந்திடுவோம். இறைகுலமாய் நாம் இணைந்திடுவோம், இறையாட்சியில் மலர்ந்திடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பள்ளியினுடைய அபிஷேகமான வேளையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் இந்த தொலைக்காட்சியிலலாம் சொல்லுவாங்க, உங்களெல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீங்க, சந்தோஷப்படுறோம் அப்படின்னு. ஆனால் கடவுள் தன் பிள்ளைகளை தன்னுடைய தளத்திலிருந்து சந்திப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எல்லா இடத்துலையும் நின்னால் கடவுள் மகிழ்ச்சி அடைய மாட்டார். தன் பிள்ளைகள் தன் இல்லத்தை தேடி ஓடி வருகிற போது, இப்போது அந்த இல்லத்திற்கு போக முடியாத நிலையில் கூட இன்னும் ஒரு சௌகரியம், அதுலேயும் ஒரு மனதினுடைய ஆழம் வெளிப்படுகிறது. வீட்டுக்குள்ளேயே நமக்கு இப்போது கோவில் அமைக்கப்பட்டாயிற்று, வீடுகளே கோவிலாக மாறி இருக்கிறது. அங்கேயும் கூட அமர திராணியற்றவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இன்றைய அமர்ந்து யோசிக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறீங்க, இந்த பலியில் நீங்கள் இணையிறீங்க. இது கடவுளுக்கு மிகவும் பிடித்தமான காரியம். இன்றைக்கு கடவுளுடைய திருவுளத்தை நாடுவோர் யார் என்பது பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த கடவுளுடைய திருவுளம் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை விஷயம் எங்கே இருக்குதுன்னா, ஆண்டவரை நோக்கி போகிறது. ஒரு சிறு குழந்தை எப்படி ஒரு தனித்து விடப்பட்ட நிலையில் தன் தாயை தந்தையை தேடுமோ, தன்னுடைய உறவுகளை பார்த்துட்டா அவர்களை நோக்கி ஓடுமோ, அதே போல் நம்முடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஏன்னா அது தன்னுடைய சொந்தம் கடவுள் என்று நினைக்கிற. அப்படி சொந்தம் வேற எங்கேயாவது நினைக்கிறவங்க காலையில் எந்திரிச்சோடனே காசை நோக்கி ஓடுவாங்க, பணத்தை நோக்கி ஓடுவாங்க, உலக காரியத்தை நோக்கி. அது எங்கே உன் மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உன் வாழ்க்கையும் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. ஆகவே இந்த அருமையான வேளையில் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். இன்னும் ஆண்டவரிடத்தில் வர முடியாதபடி தவித்து நிற்கிற விலகி இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் தன்னுடைய அன்பின்பால் ஈர்த்து ஆசீர்வதிக்க இந்த பலியில் நாம் ஜெபிப்போம். குற்றங்கள் குறைகளையெல்லாம் நினைத்து மனம் மறந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே. நீர் உளம் கனிந்து உம்மடியார்களாகிய எங்களில் உமது அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உமது கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்விராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 14-15 வரை மற்றும் 18-20 வரை. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கிறார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிலாயாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீசெயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் உம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் வியப்பு உடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீய செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பெறலாமையையும் அபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டி அருள் நீர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோப்பினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உமது சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். ஆண்டவரே ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும்.
என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர், தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும், தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். ஆண்டவரே ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுருமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும்.
ஆண்டவர் கூறுகின்றார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 46-50 வரை. மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்றார்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேளை அபிஷேகமான அந்த வார்த்தை வல்லமையாய் நம்மை கடந்து வந்து கொண்டிருக்கிற நேரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய பாதபடியில் அமர்ந்து வார்த்தையின் வல்லமையை கேட்டு தியானித்து கொண்டிருக்கிறோம். கடவுள் உங்கள் மேல் அன்பு கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஒரு அடைக்கப்பட்ட ஒரு கால சூழலில் ஆவிக்குரிய பயணத்திற்கான உணவை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த நிகழ்வுகள் இப்படி ஒரு திருப்பலி கொடுக்கப்பட வேண்டும், அல்லது தொலைக்காட்சிகளில் நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் ஃபாதர்ஸ் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அநேகர் திருப்பலி பார்க்குறாங்க, வழிபாட்டு சம்பந்தப்பட்ட காரியங்களை பார்க்குறாங்க. நிறைய ஃபாதர்ஸ் வந்து களம் இறங்கி இந்த அடைப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் ஒரு ஆன்மீக உணவை கொடுக்குறாங்க. இதெல்லாம் கடவுள் செய்திருக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு ஆன்ம பயணத்திற்கான உணவை அவர் வீடுகளுக்கே வந்து கொடுக்குறாங்க. எப்படி ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஒரு சூழல் இறுக்கமான சூழல் அமைஞ்சிருச்சுன்னா, அல்லது ஒரு வெள்ளம் இது மாதிரி ஒரு போர்க்கால சூழல் வந்துருச்சுன்னா எப்படி உணவை கொண்டு போய் அங்கேயே கொடுப்பாங்களோ, அதே போல் கடவுளும் என்ன செய்துட்டார், இந்த சூழலை அவர் அறிந்திருந்தவர், முன்கூட்டியே எல்லாவற்றையும் தயார் செய்து தன் பிள்ளைகளுக்குரிய உணவை அவர் கொடுத்துட்டார். யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க அந்த உணவை எடுத்து உண்டு ஆண்டவருக்குள் நிறைவாய் பயணித்திருக்கிறார்கள். எங்களுடைய வார்த்தையே நாங்கள் எங்களுக்கு வர்றதுனால நாங்கள் கேட்குறோம், நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பயணித்தவர்களுடைய அந்த அனுபவத்தை நீங்கள் உற்று பார்க்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அனுபவம் என்பது தனிப்பட்ட ஒரு மனிதனை மட்டுமே சார்ந்ததாக சில பேர் என்ன செய்கிறாங்க நினைத்து அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு என்ன ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும். விவிலியத்தினுடைய ஆழமான அடையாளங்கள் எல்லாம் அடுத்தவர்களுடைய அந்த ஒரு அனுபவத்திலிருந்து அது நமக்கு காண கிடைக்கிறது. அதெல்லாம் பொக்கிஷம். நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து பைபிள் வாசிக்கிற போது சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஃபாதர் பைபிளை வாசிக்க ஆரம்பித்தா வெட்டு குத்து ஒரே சண்டை போர் வாளால் மடிந்தான் வெட்டிட்டு வாடினார் கடவுள், இப்படி நிறைய குழப்பங்கள் நிறைய வாசிக்கிற போது நமக்கு ஒரு குழப்பம் வருது. அதாவது நம்ம பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது நாம் என்ன செய்யணும்னா, அந்த கால சூழலை உணர்ந்து வாசிக்கணும். ஏன் கடவுள் இப்படி போய் கொல்ல சொன்னார், ஏன் வந்து இப்படி கடவுள் வந்து வாழை எடுத்து போரிட சொன்னாரா. இப்போது நம்ம பார்க்குற சமூகத்தில் அந்த மாதிரி ஒரு தேவை இல்லை. ஆனால் அந்த காலத்தில் கத்தி தான் பேசணும், வாள் பேசும், வேறு வழி இல்லை. அது ஒரு கால சூழல். கடவுள் என்ன செய்கிறாரு, இந்த கால சூழலோடு இணைந்து தான் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அந்த சூழல்களுக்கு மத்தியில் கடவுள் எப்படி தன்னுடைய திட்டத்தை அங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம கண்ணூற்றி பார்க்கணும், அங்கே கண்ணை வைத்து பார்க்கணும். கேள்விகளுக்கு இது ஏன் அப்படி இருந்துச்சு, ஏன் கடவுள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, ஏன் கடவுள் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, கடவுளுக்கு திட்டம் நம்ம கொடுக்கக்கூடாது, அந்த திட்டத்திற்குள்ளே கடவுள் எப்படி செயல்பட்டார் என்பதை நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டே வரணும். அப்போ உங்களுக்கு விவிலிய வாசிப்பு சுவையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அந்த காலகட்டத்திற்கே போய் நீங்கள் நிற்பீங்க. அந்த காலகட்டத்தினுடைய அடையாளங்களை ஆண்டவர் விளக்கி சொல்லுவார். இதுதான் பேக்ரவுண்டு டு த பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்ரவுண்டை உணர்ந்து படிக்கிறவங்க அதை புரிந்து கொள்வாங்க. இப்போ இருக்கிற பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு என் பேக்ரவுண்ட்லேருந்து தான் நான் அதை வாசிப்பேன் அப்படின்னா புரியாது நமக்கு. ஆண்டவர் கொடுக்குற அந்த பேக்ரவுண்ட். அப்போ இந்த அருமையான நாட்களில் நம்ம ஒரு சில அடையாளங்கள் எல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி கூட ஒரு அருமையான நற்செய்தி நமக்கு, ஒரு பலருக்கு வந்து சலனத்தை ஏற்படுத்துகிற, பலருக்கு வந்து இது ஒரு விவாத பொருளாக வைக்கப்படுகிற ஒரு நற்செய்தி பகுதி. ஏற்கனவே நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதாவது இயேசு பேசி கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? ஸோ ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவை பற்றிய ஒரு தவறான செய்திகள் சொல்லப்பட்டது. இயேசுவை பற்றிய செய்தி, இயேசு பிதற்றி கொண்டிருக்கிறார், இயேசு எதையோ வேண்டாததை பேசுகிறாரு, அவரை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அநேகமாக கொன்னாலும் கொண்டுடுவாங்க. இப்படிப்பட்ட செய்திகள் வந்த உடனேயும் கண்டிப்பாக மாதா வந்து அம்மா வந்து அங்கே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. பிள்ளைய ஒரு தடவையாவது பார்த்துடலாம், பிள்ளை வந்து எப்போ வீட்டுக்கு வருமோ தெரியல. அவங்க வீட்டில் அங்கலாய்த்திருப்பாங்க. அப்போது தன் சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, மரியாதை கூட்டிக்கிட்டு இயேசுவை தேடி போகிறாங்க. இந்த சூழல் தான் நாங்கள் அமைந்திருக்க வேண்டும். ஏன் தாயும் சகோதரர்களும் இயேசுவை தேடி வந்ததற்கான காரணம். ஆனால் அந்த இடத்துல கூட பாருங்கள், இயேசு என்ன செய்கிறாரு, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறார். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், நான் ஏற்கனவே அதுக்கான ஹிண்டெல்லாம் கொடுத்துருக்குறேன். இயேசு 3 வருஷம்தான் வாழ போகிறாருன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு மேலே அவருக்கு வாழ்வு தந்தையால் அருளப்படவில்லை, அதை அவர் அறிந்து வைத்திருந்தார். அதனால தான் அவர் என்ன செய்தார், அந்த குறுகிய காலத்தை மிக விரைவாக அவர் பயன்படுத்தி கொண்டார். அதில் ஒவ்வொரு சூழலையும் இயேசு சுவாமி என்ன செய்வாருன்னா, டக்குன்னு அந்த இறை அரசுக்கான தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு அடையாளமாக அவர் என்ன செய்வார், மாற்றிடுவார். அந்த கான்வர்சேஷன் போகிற போக்கில் போக மாட்டார், அந்த கான்வர்சேஷனை பிரேக் பண்ணிவிட்டு அது இறையரசினுடைய ஒரு சிந்தனையை உள்ளக்க வைப்பார். உதாரணத்திற்கு நீங்கள் யோவான செய்தி 3வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா, நிக்கோதேம் வந்து இயேசுவோட ராத்திரியில் பேசுவார். அவர் சொல்வார், நிக்கோதேமா எங்களுக்கு தெரியும் இங்கே பெரிய ஆள், ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரும் செய்ய முடியாது, கடவுளோடு இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியும், நீர் உண்மையாலுமே பெரிய ஆள் தான், அவ கடவுள்கிட்டருந்து தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஐஸ் வைப்பார். அரியதான் பெருமையாக சொல்கிறார். ஆனால் பாருங்கள் இயேசு, ஆமாப்பா நீ சொல்கிறது நல்லா சரிதான்ப்பா, நீ வர, நீயும் தான் பரிசேயராக இருக்கிற, உனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த லூசு பரிசேயர்களுக்கெல்லாம் புரியலை பற்றியா, அந்த பரிசேயர் பயிலெல்லாம் எப்படி என்னை சண்டை போடுறாங்க பாருங்கள். இயேசு அப்படியே அந்த கான்வர்சேஷனை அவர் பேசுகிறதுலேருந்து எடுத்துகிட்டு போகலை, அப்படியே நிப்பாட்டிட்டு அவர் சொல்வார், நீ எனக்கு என்னை புகழ்ந்ததெல்லாம் போதும், நீ மறுபடி பிறக்கலைன்னா விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. பாருங்கள் இந்த சுயநல பேச்செல்லாம் இயேசு விரும்புகிறதில்ல. அங்கே அந்த சூழலில் டக்குன்னு எதை வைக்கணுமோ அதை வச்சிருவார். அப்போ தான் அவர் கேட்பார், நான் எப்படி என் தாயின் வயிற்றில் போய் மீண்டும் பிறக்க முடியுமா? அப்போ தான் இயேசு சாமி சொல்வார், நீராலும் ஆவியினாலும் நீ மறுபடி பிறக்கணும். இப்போ இந்த சூழலில் கூட சொல்கிறாங்க, நம்ம தாயின் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. பாருங்கள் இந்த 3 ஒத்தமைவு நற்செய்தி, மத்தேயும் மார்க் லூக்கா மூணுமே சொல்லும். இந்த 3 நற்செய்தியும் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் சற்று மாற்றப்பட்டிருக்கும். ஒருவர் இயேசுவை நோக்கி அப்படி சொல்லப்பட்டது, இவர் பாருங்கள், தாயும் சகோதரர்களும் மோடு பேச வேண்டும் என்று வெளியே இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, யார் வந்து சொன்னாவோ அவரை பார்த்து இயேசு சொல்கிறார் அப்படின்னு இருக்குது. மார்க்கு நற்செய்தியில் போய் லூக்கு நற்செய்தியில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, தன் சீடர்களை பார்த்து, தன்னுடைய அந்த மக்களை பார்த்து அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறார், அதில் எல்லாம் விஷயம் இருக்குது, அடிக்கோடிடப்பட வேண்டும். இது இந்த இடத்துல பாருங்கள், இவர் கூறியவரை பார்த்து சொல்கிறாரு, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். கேட்டுட்டு பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். கையை நீட்டி சொல்கிறார். இப்போ கையை நீட்டி அப்படின்னா, ஜெரோம் பிப்ளிக்கல் கமெண்ட்ரியில் அவர் புனித எரோனிமஸ் அந்த எழுதப்பட்டிருக்கிற அந்த கருத்தியல் என்னவா சொல்லப்பட்டிருக்குன்னா, புனித ஜெரோம் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, கையை நீட்டுவது என்பது அவர்களுக்கு அவர் ஆர்டினேஷன் கொடுக்குறார் அப்படிங்கிறார், குருத்துவ அருட்பொழிவு கொடுக்கப்படுகிறது, இதுதான் கையை நீட்டுவதற்கான அடையாளம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்க, ஏன் சீடர்களை பார்த்து சொன்னாருன்னா, சீடர்கள் தான் இமீடியட்டாக அவருடைய வார்த்தைகளை கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தாங்க. மற்றவங்களாம் கேட்க வந்தாங்க, இன்னும் செயல்பாட்டுக்குள்ளே வரலை. அப்போ அவங்களை என்ன எதுக்குள்ளே வரணும், சீடத்துவத்துக்குள்ளே வரணும்னு ஆண்டவர் விரும்பினார். இதுதான் ஆண்டவருடைய ஆசை, எல்லாரும் சீடர்களாக மாறணும். இந்த சீடர் அப்படின்னா எல்லா மதத்துலேயும் சீடர்கள் இருக்கிறாங்க, எல்லா குருவும் சீடர்களை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த குரு சீடருடைய அனுபவத்தில் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது மற்ற மதங்களில் நம்பிக்கைகளில் சீடர்கள் என்ன செய்யணும், குருவை தேடி போகணும், வரதட்சணையோடு போகணும், தட்சணையோடு போகணும், வரதட்சணை இல்லை தட்சணையோடு போகணும், தட்சணையோடு போய் அந்த குருவுக்கு கொடுத்துட்டு என்னைய சீடனாக ஏற்றுக்கங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பணித்தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குரு என்ன செய்கிறாரு, சீடர்களை தேடி போகிறார், நீ வா நீ வா நீ வா. இப்போ இயேசு தான் அப்படி தேடி போனாரான்னு பார்த்தா இல்லை, பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், இறைவாக்கினர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, தாயின் கருவிலேயே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர். அப்போ தந்தை என்ன செஞ்சிட்டாரு, அவரு தான் எல்லாத்துக்கும் குரு, அவரே நம்மளை பெயர் சொல்லி அவரு தான் நம்மளை தேடி வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். தொடக்க நூல் 3:9 பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டப்போ அவர் தான் தேடி வர்றாரு. மனிதனே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு தேடி வந்தார். அதனால தான் நம்ம பாட்டு பாடுறோம், தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. அப்போ ஆண்டவர் இயேசு தேடி வந்தாருன்னா தந்தை தேடி வந்தார், மகன் தேடி வந்தார், தூயாவி நம்மளை தேடி வர்றார். இதுதான் அந்த லாஜிக். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அவங்க தேடி வரட்டும்ப்பா அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கலாமா? இல்லை. நம்ம என்ன செய்யணும்? சீடத்துவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக போகணும். சீடர்கள் எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க, பக்தர்கள் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. யார் இந்த பக்தர்கள், யார் இந்த சீடர்கள்? பக்தர்கள் என்பவர்கள் போகிற போக்கில் அப்படி பரவசப்பட்டு பார்த்துட்டு போகிறவங்க பக்தர்கள். சீடர்கள் இருந்து உயிரை கொடுக்குறவன் தான் சீடர். என்ன நடந்தாலும் ஆண்டவரோடு இருப்பேன் நான், என்ன நடந்தாலும் என் சீடர் என் குருவோடு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவன் தான் உண்மையான சீடர். இல்லை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, எனக்கு பயன்படுத்திக்கிட்டேன், எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு போகிறவன் பேர் சீடன் இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான பகுதி நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிற ஒரு பகுதி. அதனால தான் கடவுள் பாருங்கள் இந்த அருமையான தளத்தை பயன்படுத்துகிறார். எதுக்கு பயன்படுத்துகிறாரு? அந்த அருமையான கருத்தை வலியுறுத்துறதுக்கு இதை விட சான்ஸ் அவருக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் நம்ம தேடி செல்ல வேண்டிய பகுதிகள் இது தான். அப்போது யார் என் சீடர், யார் என் தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் பாக்கியத்துக்கு நம்ம எப்படி போகிறோம்? இந்த இடத்துல தான் நம்ம சிந்தனைக்கு தள்ளப்படுகிறோம். அப்போ அந்த சூழலை நமக்கு அமைச்சு கொடுத்தது யாருன்னா வந்திருந்த தாயும் சகோதர சகோதரிகளும். இப்போ நம்ம இதை சிந்திக்காமல் எதை சிந்திக்கிறோம்? ஏ அவர் இயேசுசாமி வந்து தன் தாயை உதறி தள்ளிட்டார் அப்படின்னு பேசுகிறோம். இதுதான் வந்து எதிர் சிந்தனைன்னு சொல்கிறது. ஆண்டவர் நம்மளை சிந்திக்க அழைக்கிற அந்த சிந்தனையை தவிர்த்துட்டு வேறு சிந்தனைக்குள்ளே போகிறது. இது வந்து எதனுடைய செயல்பாடுன்னா பிசாசோட செயல்பாடு. இயேசு சாமி உபவாசம் இருந்து மலையில் அவர் உடலோட உடல்லையும் உள்ளத்துலேயும் பலவீனப்பட்டு கிடந்தப்போ பிசாசு வந்து வேதத்தில் இப்படி எழுதியிருக்குல்ல அதனால் நீ இதை செய்யலாம், இப்படி எழுதியிருக்குல்ல அதனால் இப்படி செய்யலாம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம அறிவால் ஏமாற்றப்படுகிறோம். நமக்கு என்ன, நீ இவ்வளோ ஜெபம் பண்ண, இவ்வளோ நல்லா ஒரு கடவுளை சார்ந்திருந்த, எல்லாம் நல்லா நடந்துச்சா, இனிமேலும் நீ என்னத்தை போய் கடவுள்கிட்டேருந்து எதிர்பார்த்து கிடக்கிற, போ வெளியே போ, ஆண்டவரை விட்டுட்டு ஓடிப்போ அப்படின்னு நம்ம ஓடி போயிடுவோம். நிறைய பேர் அப்படி தான், அங்கே போனால் ஏதாவது கிடைக்கும், இங்கே போனால் ஏதாவது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு டீவியேஷன். அதனால தான் மனிதர்களை நம்பி ஓடக்கூடாது, ஆண்டவருடைய கரத்தை நம்பி நம்ம கடைசி வரைக்கும் நிற்கணும். ஒரு அழிந்தாலும் அந்த அழிவு உனக்கு ஆசீர்வாதம் தான், அழிந்தாலும் அந்த அழிவும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி தருவார். நம்ம அழிவுன்னு எதை சொல்கிறோம்? இந்த உலகத்தில் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ ஆண்டவருக்காக நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவருக்காக செய்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு சூழலில் நான் மடிந்து போகிறேன் அப்படின்னா, இப்போ ராயப்பர் இருந்தார், பேதுரு இருந்தார், அவர் ஆண்டவருக்காக தன் உயிர் போகப் போகிறது, தன்னுடைய உயிர் மீது ஒரு ஆபத்து இருக்கிறது, தன்னை கொண்டுடுவாங்க பய அந்த இது இருந்தது, அந்த செயல்பாட்டுக்கான ஒரு தளம் இருந்தது, அவங்க கொண்டுடுவாங்கங்கிற பயம் இருந்துச்சு. இருந்தாலும் அவர் வேலையை செஞ்சுட்டு தான் இருந்தார். அப்போ அவருக்கு எதன் மீது பயம் இல்லை? இந்த உயிர் போகிறத பற்றி பயம் இல்லை, ஏன்னா உயிரை கொடுக்கறது ஆண்டவராகிய கடவுள். அப்போ இந்த உயிர் என்பது இந்த உடல்லேருந்து போகிறதுக்கு பேர் உயிர் போகிறதில்ல, ஆத்மா பிசாசிக்கிட்ட போயிடக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போனிச்சுன்னா அதுக்கு பேர் வாழ்க்கை. இன்றைக்கி இதை புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு சமூகம் தயாராக இல்லை. இந்த உலகத்தில் நான் வந்து கஷ்டப்படுறேன், இந்த ஆண்டவர் எனக்கு எங்கே உதவி செஞ்சிட்டாரு, பெரிய உதவி செய்யலையே, அதனால் நான் போய் அந்த பாவத்தில் விழுந்துக்கிறேன். ஒரு பையன் வந்து கேட்டான், நான் வந்து இதெல்லாம் செய்கிறேன், எல்லா பாவங்களையும் சொன்னான், என்னை இதெல்லாம் விடணும்ப்பா அப்படின்னேன். இல்லை ஃபாதர், என்னால் விட முடியாது, என்னுடைய குடும்ப சூழல் இது, அதனால் நான் இதெல்லாம் செய்தது ஆகணும், இந்த குடும்ப இந்த பாவ சூழலில் தான் எனக்கு வாழ்வாதாரம் இருக்குது, இந்த வாழ்வாதாரத்தை விட்டுட்டேன்னா எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நியாயப்படுத்தினார். நான் சொன்னேன், பாவத்திற்கு நியாயப்படுத்துதல் கிடையாதுப்பா, நீ பாவ கடவுளுக்கு முன்னாடி நின்று இதுக்கு பதில் சொல்லணும்னா இந்த பாவத்தை விட்டு நீ வெளியில் வந்துதான் ஆகணும், நீ பட்டினியால் செத்துருவேன்னு சொல்லி இதை பிடிச்சிட்டு இருக்கிறத உன் ஆத்மா செத்துரும் அப்படின்னேன். அவருக்கு ஆத்மாவினுடைய காரியங்கள் புரியல. அவரால் உண்ணப்படுகிறார், அவருக்கு அவர் உணவு கொடுக்குறார், அந்த குடும்பத்துக்கு உணவு கொடுக்குறார். அப்போ அந்த பிழைப்பிலிருந்து பெற்று உண்ணுகிற குடும்பமும் அழிந்து போக போகிறதே. அப்போ அந்த குடும்பம் என்ன செய்யணும்? இப்படி ஒரு பொழப்பு பிழைக்காமல் வாப்பா கஷ்டப்படுவோம், ஏதாவது சின்ன வேலை செய்வோம், கஞ்சியை குடிப்போம். அப்போ பாருங்கள், அந்த அந்த ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து செயல்பட முடியாத நிலை. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருகிறதுனா, தீயவன் விதைக்கிறான், எண்ணங்களை விதைக்கிறான். இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுடைய அநேகருடைய உள்ளத்தில் இப்படித்தான் தேவையற்ற சிந்தனைகள் வருது. ஏன் கடவுள் இப்படி செஞ்சார், ஏன் கடவுள் இப்படி பண்ணலை, ஏன் இதை வந்து அவர் இப்படி பண்ணுறார் அப்படின்னு சொல்லி. கடவுள் காப்பாற்றிருக்க வேண்டியதுதானே, கொரோனாவுக்காக கடவுளுக்காகத்தானே வேலை செஞ்சாங்க, அவங்க காப்பாற்றிருக்க வேண்டியதானே. ஏன் கடவுள் அவங்கள காப்பாற்றலை? கடவுள் காப்பாற்றலைன்னு நீ சொல்கிற வார்த்தை இந்த உலகை சார்ந்த வார்த்தை. இந்த உடலில் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டாருன்னா எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த உடலை சார்ந்த ஒரு உலகம், அதுதான் நிலை வாழ்வுன்னு சொல்லப்படுது. நிலை வாழ்வுன்னா என்ன? அதுக்கு முடிவே கிடையாது. நமக்காவது முடிவு இருக்குது, 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் இந்த உடம்புக்கு முடிவு இருக்குது. ஆனால் இங்கிருந்து வெளியே போகிற ஆத்மாவுக்கு முடிவே கிடையாது. முடிவில்லாத அந்த ஆத்மாவை இதோ நீ ஆதாயமாக்கி கொள்ளணும்னா எதை வேணாலும் இழக்கலாம். இதை தான் சவேரியாருக்கு வந்து புனித லோயோலா விஞ்ஞாசியார் சொல்லிக்கிட்டே இருந்தார். சவேரியார் உலக பார்வையில் ஓடிக்கிட்டு இருந்தார். அவரை பார்க்குறப்பெல்லாம் லோயோலா விஞ்ஞாசியார் சொல்லிக்கிட்டு இருந்தார், ஒருவன் உலகத்தை எல்லாம் தனதாக்கிக்கிட்டாலும், ஊரை எல்லாம் சொல்லலைங்க, கிராமத்தைன்னு சொல்லலை, ஒரு சிட்டின்னு சொல்லலை, அவர் போட்ட வார்த்தை பைபிளில் இருக்கிற அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து சொன்னார், ஒருவன் உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டாலும். உலகமே ஒருத்தனுக்கு தனதுன்னா அவனுடையதுன்னா எவ்வளோ பெருமையாக இருக்கும். அவன் தான் கடவுள். அவன் உலகத்தையே தனதாகிட்டாலும் தன் ஆத்மாவை இழந்து போனால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க ஒரு தொழிலை ஒரு ஒரு 50,000 60,000 70,000 எனக்கு 100,000 ரூபா சம்பளம், அதுக்காக ஐ கேன் கிவ் அப் மை காட், ஐ கேன் கிவ் அப் மை வேல்யூஸ், ஐ கேன் ஜஸ்ட் கிவ் அப் மை லைஃப் ஸ்டைல் விச் காட் டிமாண்ட்ஸ் அஸ். இன்றைக்கி இதுதான் நிலைமையாக இருக்குது. ஸ்னீக் துருன்னு சொல்லுவாங்க இதை, அதாவது எப்படி வேணாலும் வளைஞ்சிக்கோ வைத்தரப்பிக்கோ வாழ்ந்துக்கோ, வயிறே தெய்வம், சாபம் அது. அதனால தான் சொல்லுகிறோம் இயேசு சுவாமி இன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுக்குற அருமையான பாடம் பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. இன்றைக்கி அந்த திருவுளத்தின்படி அந்த வார்த்தையை நீங்கள் இதில் பார்ப்பீங்க, கடவுள் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே சகோதர சகோதரிகள் தாய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த திருவுளத்தை நிறைவேற்றுறதுனா என்ன? திருவுளம், திருவுளம்னு நம்ம என்ன செய்கிறோம்னா, அன்றைக்கி வீடுகளில் ஆண்டவருடைய திருவுளம் அறிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு டெர்மினாலஜி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது இன்டைரக்டாக சொல்லணும்னா ஜோசியம் பார்க்குறது, நம்ம பார்க்குற விதத்தை சொல்கிறேன். ஃபாதர், நீங்கள் ஏதாவது ஆண்டவர் என்ன திருவுளம் வச்சுருக்கிறாருன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆல்பர்ட் சாமியை ஜோசியக்காரனை மாத்துறேன்னு அர்த்தம். நான் இதுக்கு ஒரு நாள் உடன்படுறதில்லை. சில ஃபாதர்ஸு செய்கிறாங்க, கடவுள் வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்த மாட்டார்னு சொல்லலை, ஆண்டவரை நம்பி நீ செயல்படணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு நான் நம்புகிறேன். அதை எந்த குருவானவரும் சொல்லக்கூடாது. சும்மா வந்து கடவுளை உனக்கு வெளிப்படுத்தணும்னா நீ தேடி போகிற இடத்துலேருந்து வெளிப்படுத்த மாட்டார், அவர் எங்கேருந்தோ வந்து வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருப்பார். வெளிப்பாடு எங்கேருந்தோ வரும், நினைத்து பார்க்க முடியாத இடத்துலேருந்து வரும். ஏற்கனவே நாங்கள் பல உதாரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு முறை ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது என்கிட்ட கையில் ஒரு தொகை இருந்தது, ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் என்னுடைய கையில் இருந்தது. அப்போது என்னுடைய மனசு பணத்தை பார்த்தோன்னே மனசு போராட ஆரம்பிச்சிச்சு, இது ஏன் பணம், இது ஏன் பணம், ஏன் பணம், நான் சம்பாரிச்சு நான் போனேன், நான் பேசினேன், நான் உழைச்சேன் அப்படின்னு சொல்லி மனசு என்னை போராட வைத்தது. அப்போ இந்த போராட்டம் ஒரு வாரத்துக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து யாருக்கும் தெரியாது என் கையில் இருக்கிற பணமோ இல்லை நான் உள்ளே போராடுறதோ, யாருக்குமே தெரியாது. கடவுளுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். கொடுத்தவங்களும் இது இதுக்குன்னு சொல்லலை, ஃபாதருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இது யாருடைய பணம், இது என்னுடைய பணம். அப்போது எங்கள் அருங்குடை இல்லத்திற்கு வரக்கூடிய ஒரு சகோதரர் திடீர்னு, அவர் என்றைக்குமே ரூமுக்கு வரமாட்டார், அன்றைக்கி ஒரு நாள் திடீர்னு உள்ளே வந்தார், ஆஃபீஸுக்கு வந்தார். ரோட்டில் இதில் இல்லத்தில் பார்த்தா அங்கே இங்கேயும் விஷ் பண்ணுவார் பேசுவார், ஆனால் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வரமாட்டார் அதிகமாக. அன்றைக்கி வேகமாக வந்தார், வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். வாங்கிட்டு சொன்னார், ஃபாதர் ஃபாரின் ட்ரிப்லாம் எப்படி, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு பிரதர், நல்லா இருந்துச்சு, நல்லா அருமையாக இருந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறார் பிரதர், கிடைச்ச பலன் எல்லாமே ஆண்டவருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் அப்படி சொல்வார்னு நான் எதிர்பார்க்கல. பாருங்கள் வெளிப்பாடுகள், வெளிப்பாடு எப்படி வருது பாருங்கள். நான் அப்படியே பார்த்தேன், எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவர் சொன்னது அவருக்கு தெரிஞ்சு சொல்லலை, அவருக்கும் தெரியாது என் கையில் எவ்வளோ காசு இருக்குன்னு. இட் இஸ் அ ஷாக்கிங். அப்போ அவர் திருப்பி சொல்கிறார், கிடைத்த பலன் அனைத்துமே ஆண்டவருக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது தடவை கன்ஃபர்மேஷன், நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் செஞ்சேன்னா ஆண்டவருக்கு எதிராக நான் செயல்படுறேன். ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார், அவ்வளோ காசு எடுத்து அப்படியே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஆண்டவர் இப்படி தான் நம்மளோட பேசுகிறார். அப்போது நம்ம எதிர்பார்த்து கிடைக்கிற ஒரு வழிகள் எல்லாம் அவர் பேச மாட்டார், அவர் பேசுவார். அவர் அவருடைய வழிகள் வித்தியாசமானது. அதுதான் நம்ம திருவுளம்னு சொல்கிறோம். இன்றைக்கி நமக்கு என்ன நடக்கணும், நம்ம தேடி போகிறதில்லை, ஆண்டவருடைய பாதத்தில் விட்டுட்டு நீ கண்ணை மூடிட்டு உட்காந்துரு, கண்ணை திறந்து பாரு எங்கே நடக்குது என்ன நடக்குதுன்னு பேசுவார். நம்ம எவன்ட்டையாவது ஓடக்கூடாது. ஆல்பட்டு சாமிக்கிட்ட ஓடுனா அவங்க சொல்லுவான், அப்படின்னு நீ வந்தீன்னா அது உனக்கு சாபம், நான் வந்து சொல்கிறது சரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, ஃபார் தட் இட் மேட்டர்ஸ் டு எனி ப்ரைஸ் லைக் தட். நீங்கள் போகக்கூடாது, ஜெபம் பண்ணிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுங்கள். ஓகே, யூ கேன் ரெக்வஸ்ட் ப்ரேயர், ஃபாதர் நல்லா ஜெபம் பண்ணி நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், ஃபாதர் நல்லா முழங்கால் போட்டு ஜெபம், கையை ஓய்த்து ஜெபம் பண்ணுங்கள் பா. கடவுள் பேச மாட்டார். நீ நினைக்கிற வழியாக அவர் பேசினார்னா அவர் கடவுள் இல்லை. நாம் நினைப்பதற்கும் நம்ம திட்டமிடுவதற்கும் மேலாக அவர் சிந்திக்கிறவர். அதனால தான் அவரை நம்ம யோசனையில் பெரியவர்னு சொல்கிறோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. தேவ பிள்ளைகளை சில பேர் வந்து கேட்டுருவாங்க, பழகியிருப்பாங்க. நான் என்ன செய்வேன், பார்த்து சொல்கிறேன் அப்படி சொல்லிடுவேன், ஆனால் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்ல வாயை மூடிட்டு போகணுவார், அவ்வளோதான். போய்கிட்டே இருக்கணும், இல்லாதது பொல்லாது சொல்லக்கூடாது. சில ஊழியக்காரங்களை நம்பி சில குடும்பங்கள் வாழ்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். சில நேரத்தில் அவங்க சொல்கிறது சரியாக தெரியும், அதெல்லாம் அழிவுக்கு கொண்டு போய் ஒன்று விட்டுடும். அதனால தான் சொல்கிறோம் ஆண்டவருடைய திருவுளம் என்ன. அதாவது இன்றைக்கி சின்ன சின்ன பெட்டி திங்ஸில் போய் கடவுளுடைய காரியத்தை திருவுளம் அறிகிறது திருவுளம் அறிகிறது அப்படின்னு நீ வந்து தவறாக பார்க்கக்கூடாது. கடவுளுடைய திருவுளம் எப்போதுமே உயர்ந்ததாக இருக்கிற சாலமணி ஞானநூல் 6:1 பார்க்குறோம் பாருங்கள். மன்னர்கள் ஆளுகை செய்கிறவர்கள், மன்னர்கள்னு அந்த காலத்தில் இருந்தாங்க, இப்போது அரசாளுகிற ஆளுநர்கள், அரசாங்கத்தில் பணி செய்யக்கூடியவங்க, சிறப்பு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த செய்தி. நான் சொல்வதற்கு செவி சாய்த்து புரிந்து கொள்ளுங்கள், உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள், திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவி சாயுங்கள். ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது, உன்னத இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது, அவரே உங்கள் செயல்களை சோதித்தறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாயிருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. எதாவது நீ செயலன் கடவுள் சொல்றார், கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார், உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். த மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி த மோர் பெயின், அவ்வளோதான். பொறுப்பு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நமக்கு வேதனைகளும் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போது ஆண்டவருடைய திருவுளம் என்ன? ஒரு குடும்பத்தில் தலைவன் திருவுளத்தை, ஆண்டவருடைய திருவுளத்தை நோக்கி காத்திருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தகுதி பெற்றவருக்கு தான் வெற்றி கொடுக்குறார். யார் தகுதி பெற்றவங்க? இந்த திருவுளத்தை அறிந்து செயல்படுத்துகிறவங்க. 2 Maccabees 15:21 சொல்லப்பட்டிருக்கிறது, படைத்திரளின் அணிவகுப்பையும் வீரர்களின் படைக்கல வகைகளையும் யானைகளின் வெறியையும் கண்ட மக்கபே, இதெல்லாம் பார்க்குறார் அந்த போர்க்கள சூழலை, இதெல்லாம் பார்த்த மக்கபே விண்ணை நோக்கி தம் கைகளை உயர்த்தி வியத்தகு செயல்கள் புரியும் ஆண்டவரை மன்றாடினார், ஏனெனில் படை கலன்களினால் அல்ல, ஆண்டவரின் திருவுளப்படி தகுதி பெற்றவருக்கே அவர் வெற்றியை அருளுகிறார் என்று அறிந்திருந்தார். அதுக்கு தான் சொல்கிறோம், சூழல் நீ வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் அமைச்சு வச்சுட்டு எவ்ரி திங் வில் மேக் மீ பர்ஃபெக்ட், எவ்ரி திங் வில் கிவ் மீ சக்ஸஸ் அப்படின்னா அது வராது. ஆண்டவர் யாருக்கு திருவுளத்தை திருவுளப்படி தகுதி பெற்றவருக்கு, யாரும் தகுதி பெற்றவங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் அந்த தகுதி பெற்றவங்க. எனக்கு பணம் இருக்குதுன்னு பணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவன் இல்லை, செல்வந்தன் பணத்தை பார்த்தான். என்னுடைய களஞ்சியங்களெல்லாம் ரொம்ப வலியுது, நான் இடிச்சிட்டு பெருசாக கட்டுவேன். பாருங்கள் அவன் பார்வை எங்கே இருந்தது. இப்போ நம்ம பார்வை எங்கே இருக்கணும்? உங்களுடைய பார்வை சரியாக இருந்தால் நீங்கள் வளர்க்குற பிள்ளைகளுடைய பார்வை சரியாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பிள்ளைங்க பரிச்ச நேரத்தில் அப்பா அம்மா சொல்கிறாங்க, நீ படி நீ கோயிலுக்கு வர, சண்டே மாதம் ஆப்ளிகேட்டரி மாதம் அது சர்ச்சினுடைய டீச்சிங் படி, நீ பரவாயில்ல நீ படி, இன்றைக்கி ரொம்ப படிக்க வேண்டியிருக்கு, நாளைக்கு இப்போ எக்ஸாம், கடினமான எக்ஸாம் அது, யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ ஸ்டே ஹியர். நோ, யூ ஆர் மிஸ்கைடிங் யுவர் சைல்டு. கேட்டகிசம் போகக்கூடாது, யூஆர் மிஸ்கைடிங். இதுதான் திருவுளத்தை அறியாதவர்கள் செய்கிற விதம். பிள்ளைகளுக்கு போய் எங்கேயாவது போய் மொட்டையை அடித்து கூட்டிகிட்டு வர்றது, கை காலில் கயிறை கட்டி விடுறது, வீட்டுக்குள்ளே எதையாவது தேவையில்லாத ஒரு ஜாமானை கொண்டு வந்து வைக்கிறது, பிள்ளைகளுக்கு அதெல்லாம் பிள்ளைங்க அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. தே ஆர் கீன் ஆன் தட். எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, அவங்க உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிறாங்க. அதனால தான் சொல்லுகிறோம், திருவுளத்தை அறியணும். தேவ பிள்ளைகள், இயேசு பாருங்கள் திருவுளத்தை அறிஞ்சு ஜபிக்கிறாரு. மத்தேயு 26:42, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி என் துன்பகின்மம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று இரண்டாவது முறையாக வேண்டினார். மனித பலவீனம் அவரை பின்னாடி இழுக்குது. அவர் மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறாரு, அந்த போரில் தன்னை முன்னாடி வைக்கிறார். அது சிலுவை சுமக்கிற போய் இருந்தது ஆல்ரெடி டன், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, ஓட முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி டிசிஷன் மேக்கிங், இருக்கலாமா ஓடிடலாமா, தப்பிக்கணும்னு நினச்சா இயேசு தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அந்த போராட்டம், ஓடிடு ஓடிடு, மனித இயல்பு சொல்லியிருக்கோம் இயேசுவிடத்தில். அப்போ அவர் போராடுறார். யாரோட போராடினார், தந்தையோட போய் முழங்கால் போட்டு போராடுறார். தந்தையிடமிருந்து எந்த பதிலும் வரல, ஆனால் அவருக்குள்ளே அவர் போராட்டம். இதுதான் இன்றைக்கி நம்ம செய்யணும். திருவுளத்தை அறிய முடியாத போது நீங்கள் என்ன செய்யணும்னா, நீ முழங்கால் போட்டு போராடணும் அந்த தெய்வத்தோடு. யாக்கோபு போராடினார், ராத்திரி பூரா மல்யுத்தம், ஆண்டவருடைய தூதரோடு போராடினார், விடலை. கடைசியில் அவருக்கு என்ன கிடச்சிச்சு, அவருக்கு தான் ஒரு பெயரை ஆண்டவர் கொடுக்குறாரு, இஸ்ரவேல் என்று நீ அழைக்கப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், நீயும் புதிய பெயரால் அழைக்கப்படுவாய். எப்போ, சூழலை விட்டுட்டு ஓடி போய் எங்கேயாவது போய் தொபுக்கடின் சாக்கடையில் விழுந்தா இல்லை, ஆண்டவரோடு நின்று போராட்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், பாவத்துக்குள்ளே போக மாட்டேன், கையை வைக்க மாட்டேன், ஆண்டவரை நம்பி இருப்பேன். இதோ என் கடந்து வந்த பாதை தப்பாக போயிடுச்சு, பரவாயில்ல, டுடே இஸ் மை பிகினிங். சொல்லு, இன்றைக்கி என் வழியை மாத்திரேன்னு சொல்லு. ஆண்டவர் உன் ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை திறந்து விடுகிறாரா இல்லையா பார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். நான் ஒரு இடத்துல இருந்து என்னைய பிஷப் வந்து ஒரு பைபிள் கமிஷன் கூட்டிகிட்டு வந்தார், என்னை அப்பாயின்ட் பண்ணார். அந்த பைபிள் கமிஷனில் ஒரு வேலையும் கிடையாது. பலர் எனக்கு உத அட்வைஸ் பண்ணாங்க, போய் கேட்டுட்டு உங்களை முடக்கிட்டார் பிஷப்பு, வேலையில்லாத இடத்துல வந்து உட்கார வச்சிட்டார், யூ ஆர் அ ரியல் ப்ரீச்சர், அப்படி இப்படிலாம் சொல்லி. ஓகே, அவங்க சொன்னது நன்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தட் இஸ் நாட் காட்ஸ் பிளான். கடவுளுடைய திருவுளத்துக்குள்ளே அது வரலை. நான் பேசாமல் உட்காந்துருந்தேன். அவங்க சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு குருவானவர் வந்து சொன்னார், போய் ரெண்டு எக்கு எக்க வேண்டியது தானே அப்படின்னாரு. நான் சொன்னேன், எதுக்கு ஃபாதர் போகணும் அப்படின்னேன். அவர் நட்பு ரீதியில் சொல்லார், அதை தவறாக நம்ம பார்க்க முடியல, பட் சொன்னது தவறு. சொன்னார், நீ போய் ரெண்டு சத்தம் போடணும், அப்போ தான் போடுவாங்க உனக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், எதுக்கு நான் போகணும் அப்படின்னேன், வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண வேணாம், மகிழ்ச்சியாக இருக்க வேணாமா. நான் சொன்னேன், நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு, என்னுடைய மகிழ்ச்சி என்கிட்ட தான் இருக்குது, வேறு யார்ட்டையும் நான் கொடுக்கல அப்படின்னு. தேவ பிள்ளைகளே, நம்முடைய மகிழ்ச்சி நம்மக்கிட்ட தான் இருக்கணும், நம்ம டிசிஷன் நம்மக்கிட்ட தான் இருக்கணும், நம்ம ஆண்டவரோடு தான் டிசைட் பண்ணணும். அதை கொண்டு வந்து என்கிட்ட நீ போட்டுட்டு அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஆல்பர்ட் சாமி எப்போ ஃபோன் பண்ணுவார்னு. அங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குது, அங்கே தான் எல்லா தீமைகளுடைய வழிகளும் திறக்குது. நீ எங்கேயோ போய் யார்கிட்டயோ விட்டுட்டு ஆண்டவர் நமக்கு யார் வழியாவது பேசுவார், பேசுவார், அதை அவர்கிட்ட விட்டுருவோம், அவர் எப்போ பேசணுமோ பேசுவார். அப்படி தான் நான் உட்காந்துருந்தேன். ஒரு ஆண்டு நான் அமைதியாக உட்காந்துருந்தேன். ஆண்டவர் ஒரு கதவை இல்லை, 100 கதவை நமக்காய் திறந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போது என அதிலிருந்து எனக்கு ப்ரோக்ராம் கொடுக்க டைம் இல்லாமல் போயிடுச்சு. கடவுள் எதுக்காக இதெல்லாம் சொல்லுகிறோம் சொன்னால், பெருமைக்காக இல்லை, என்னுடைய அனுபவத்தை நான் சாட்சியாகி வைக்கிறேன், நீங்களும் அந்த சாட்சியாய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கடவுள் யாருக்கு செவிசாய்ப்பார்? யோவான் 9:31 சொல்லுது, பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை. அதனால தான் சொல்கிறோம், அந்த வழியை விட்டுட்டு ஓடி வந்துரு. இறைப்பற்று உடையவராய், இறைப்பற்று உடையவராய், இறைப்பற்று உடையவராய்னா என்ன, நம்ம அதை காட்டணும். அப்போ தான் இந்த இறைப்பற்று இருக்குதுன்னு நமக்கு கடவுளுக்கு தெரியும். எப்படி காட்டுறது? கடவுளுடைய கட்டளையை கடைபிடி. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணுமா, சீக்கிரம் போயிடு, 8 மணி பூசி 8 மணிக்கு போயிடுங்க. முடிச்சு பூசை முடிச்சுட்டு எல்லாம் முடித்தோடனையும் கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில் வாங்க. பாருங்கள், இறைப்பற்றினுடைய அடையாளம் இதெல்லாம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே எல்லாத்தோடையும் அன்பாக பேசுங்க. உங்களுடைய அன்பை எங்கிட்டு பகிர முடியும்? யாரை கண்ணை திறந்து பாருங்கள். கோயிலை விட்டு வெளியில் வரும்போது அங்கே யாராவது கஷ்டப்பட்டுட்டு நிற்பாங்க, அவங்களோட ரெண்டு வார்த்தை பேசுங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியாது, ஆண்டவர் திருவுளம் ஆண்டவர்கிட்ட உள்ள வழி நடத்திட்டே இருப்பார். நீங்கள் உண்மையாலுமே ஆண்டவரே நான் இங்கே யார்கிட்ட பேசணும்னு கேட்டு பாருங்களேன், அவர் காட்டுவார். இந்த பாரு அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாரு, அவன்கிட்ட போய் பேசுனுவார். அங்கே போனீங்கன்னா அவர் உண்மையாக அவர் தேவையில்லை, யாரும் நம்மகிட்ட பேச மாட்டாங்களாம் தேவையில் இருப்பார். ஆண்டவர் அப்படி தான் வழி நடத்துவார். நான் சென்னையில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்டாப்பில் இறங்கி நேராக போய் லெஃப்டில் திரும்பினா அந்த சென்னையில் நுங்கம்பாக்கம் அந்த சர்ச்சில் தான் நான் வந்து ட்ரீசா சர்ச்சு, அங்கே தான் நான் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் பிரதராக சேக்ரட் ஹார்ட் செமினரி பூந்தமல்லியில் படிச்சுட்டு இருந்தபோது அங்கே டிஎம்எஸ்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, அந்த ஸ்டாப்பில் இறங்கி இதை கேட்குறவங்களுக்கு இதில் தெரியும், சென்னை வாசிகளுக்கு தெரியும் அந்த நான் சொல்கிற லொக்கேஷன். அது நேராக வந்து ஒரு லெஃப்டில் திரும்பினோம்னா நேராக நடந்தோம்னா கோயில் வந்துடும். அன்றைக்கி வா அன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன், பஸ்ஸை விட்டு இறங்கி ஏதோ யோசனையில் நான் இப்படி சாமி பாட்டு பாடிக்கிட்டு இப்படி இப்படி ஏதாவது பண்ணி பண்ணி யோசிச்சுக்கிட்டு வருவோம். அன்றைக்கி என்ன யோசிச்சுட்டு வந்தேன்னு தெரியல, இந்த திரும்பி நான் அமைச்சாடு போக வேண்டியது, அது புது இடம் இல்லை, பழகின இடம் தான். அன்றைக்கி போய் நான் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு அங்கே நின்றுட்டேன். அந்த டேர்னிங் அந்த கன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், ஏன்னா அது ஆறு வழிச்சாலை, அங்கிட்டு ரெண்டு ரோடு, இங்கிட்டு ரெண்டு ரோடு, இங்கிட்டு ரெண்டு ரோடு, இந்த இந்த ஒரு ரோடை அந்த மூணு ரோடும் இணைக்கும். அப்போ இந்த டிராஃபிக் இங்கிட்டு முடிஞ்சிருச்சுன்னா அந்த டிராஃபிக் ஓப்பன் ஆகிடும், அந்த டிராஃபிக் முடிச்சுன்னா ஏற்ற டிராஃபிக் முடிச்சு ஓப்பன் ஆகிடும். அப்போ இந்த ரோடு எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கும் டூ டூருன்னு. அப்போ ஒரு அம்மா ஓடி போய் ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு தாவி தாவி உழுவுது ரோட்டுக்குள்ளே. நான் உடனே கையை பிடிச்சிட்டேன், அந்த அம்மா இருங்கம்மா இருங்க அப்படின்னு. பார்த்தா சாதாரண ஒரு உடையில், தலை கூட சரியாக சீவலை, கருத்த தேகம், ஒரு எளிய தாய், பெரிய மேக்கப்லாம் இல்லை. நீங்கள் உடனே நினச்சிக்க கூடாது சாமி ஏதோ சினிமா ஆக்டர் மாதிரி இருந்திருப்பாங்க, போய் தாமி தாண்டி போய் தவி தப்புன்னு உதவி செய்ய போயிட்டாருன்னு. ஒரு சாதாரண பெண், அதனால தான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறோம். சில பேர் எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க, அதனால தான் இந்த விளக்கங்கள். அப்போ நம்ம அந்த அம்மாவோட கையை பிடிச்சிட்டு இருங்கம்மா நான் அவங்கள கொண்டு விடுறேன்னு சொல்லி ரெண்டு ரோடு ரெண்டு ரோடையும் தாண்டி அந்த கொண்டு விட்டுட்டேன். அஞ்சு நிமிஷம் இருக்கும், விட்ட பிறகு அங்கிட்டு நேராக நடக்கிறேன் நான் விட்டுட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அறிவே வேலை செய்யுது. ஓரமாக நிப்பாட்டிட்டேன், ஓரமாக நின்றுட்டேன். நின்றுட்டு ஏன் நம்ம ரோடை இப்போ கிராஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு. ஆண்டவர் சொன்னார், அறிவு கட்டவனே உன் வேலை முடிஞ்சிருச்சு போ திருப்பி, அவ்வளோதான் வந்த வழியே போ, அவ்வளோதான் உன்னை வச்சு என்ன வேலை செய்யணும் பாருங்கள். கடவுள் நம்மளை பயன்படுத்துகிறார் பாருங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவீர்கள், ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார், உங்களுக்காக மற்றவனை பயன்படுத்துவார். அப்படி தான் நம்ம இன்றைக்கி அருங்குடையில் எப்படி கட்டி எழுப்ப போகிறோமோ, கொரோனா வந்து இப்படி கும்மி அடிச்சிருச்சேன்னு நான் நொந்து நூலாகி உட்காந்துருந்தப்போ ஃபோனு கால் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபாதர் உங்களோட கட்டடத்துக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்யலாம்னு நினைக்கிறோம் ஃபாதர் அப்படின்னா. அப்போ தான் உயிர் வந்துச்சு. ஆண்டவர் எங்கேயோ கதவை திறக்கிறாரே பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இதுதான் திருவிழா. அப்போ பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, பாவிகளுக்கு அவர் செவி சாய்ப்பதில்லை, இறைப்பற்றுடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, பிலிப்பியர் 2:13 கடவுள் உங்களுள் செயலாற்று, கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார், அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். ஹீ இஸ் கிவிங் யூ த பிளான், He is giving you the action. அதனால தான் சொல்கிறோம், நீயா போய் எங்கேயாவது மாட்டிக்காத, ஆண்டவரை நோக்கி மன்றாடிட்டு நீங்கள் ஆண்டவருக்காக காத்துருங்க, அவர் உங்களுக்கு செயல்பாட்டை கொடுப்பார். என் தேவ பிள்ளைகளே, இப்படி நிறைய கடவுளுடைய திருவிழப்படி நடக்கிற காரியத்தை குறித்து நிறைய பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவருடைய திருவிழப்படி நடக்கிற பிள்ளைகள் அவருக்கு தாயும் சகோதர சகோதரிகளுமாக இருக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானம். உனக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா, நிலைவாழ்வு கிடைக்குமா கிடைக்காதா, அந்த தாய்க்கு கிடைச்சது, அவருடைய சகோதர சகோதரிகள் சீடர்களுக்கு கிடைச்சது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் எண்டை பற்றி கவலைப்படவே வேண்டாம். செத்த பிற்பாடு நான் மோட்சத்துக்கு போவேனா நீ கவலைப்படவே வேண்டாம், அதை பற்றி யோசிக்கவும் வேண்டாம். அது கடவுளுடைய திட்டம். நீங்கள் இந்த இடத்துல என்ன செய்யணும், லிவ் இன் த ப்ரெசன்ட். கண்ணை திறந்து பார்க்குற கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கான், என்னன்னு கேட்கணும் அவன், அவ்வளோதான். அவனுக்கு பசிச்சா உன்னால் முடிஞ்சா ரெண்டு உதவி செய்யணும், கண்ணை திறந்து பார்க்கணும், அவ்வளோதான். ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் சி வாட் இஸ் ஹேப்பனிங் பிஃபோர் யூ. ஆண்டவர் விழத்தான் எதிர்பார்க்கார் நம்மளை. நம்முடைய ஓடக்கூடிய ஓட்டம் ஒன்று நம்ம தாண்டி தப்புன்னு ஓடணும்னு ஐயா இஸ்ரேலில் ஆண்டவர் வேலை செய்தார்னா கலிலேயா தெக்க போலி இந்த பகுதிகளை தான் சுற்றி வந்தார். அவரால் எங்கெங்கே சுற்ற முடியுமோ அவ்வளோதான் சுற்றினார். அவர் ஒன்று ஃப்ளைட்டு பிடிச்சிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தார், இலங்கைக்கு போனார், இல்லை அப்படிலாம் போகல. அவர் தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சுற்றினார், என்ன செய்ய முடியுமோ செய்தார். இன்றைக்கு உலகமே பேசுகிறது, நீங்களும் செய்ய வேண்டியதை உங்கள் எல்லைக்குழுக்களை செய்யுங்க, ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து உங்களை மகிமையாய் உயர்த்துவார். செய்து பாருங்கள் ஆண்டவருடைய கரம் எவ்வளவு வலிய கரம், அதுதான் முதல் வாசகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டது. எப்போ ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்? நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். எப்போ? நீங்கள் அவருக்காக ஓடி வேலை செய்யும் போது நீ செய்யக்கூடிய பாவங்களை கூட மன்னிக்கிற அந்த பெருமையான ஒரு பேரன்போடு அவர் உனக்காக இறங்கி வருவார். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அந்த ஆண்டவரை சுவைத்து பார்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு மகிமையின் தேவனாய் வெளிப்படுவார். ஆமென்.